யாழ்ப்பாண குடாநாட்டின் நூலக பாரம்பரியம். யாழ்ப்பாணத்தில் உருவான சில ஆரம்ப கால நூலகங்கள். எழுத்தாளர் என். செல்வராஜா. ஹெண்டி ஞாபகார்த்த நூலகம், பரி ஜோவான் கல்லூரி. 1818 ஆண்டு சிஎம்எஸ் மிஷன் மதப்பணிக்காக இலங்கைக்கு வருகை தந்த வன யோசப் நைட் அவர்கள் நல்லூரில் வீடு ஒன்றை கொள்வனவு செய்து தனது மதக்கல்வி பணியை தொடர்ந்த நிகழ்வானது யாழ்ப்பாணத்தில் பரியோவான் கல்லூரி உருவாகுவதற்கான ஆரம்ப புள்ளியாக அமைந்தது. வன ஜோசப் நைட் அவர்கள் நல்லூர் ஆங்கில செமினரியை மார்ச் 1823 7 மாணவர்களுடன் தனது நல்லூர் இல்லத்தில் தொடக்கி வைத்தார். விவிலிய நூல் வாசிப்பே அங்கு பிரதானமான பாடமாக இருந்தது. மேலதிகமாக மதச்சார்பற்ற பாடங்களும் அங்கு போதிக்கப்பட்டன. அடுத்த ஆண்டில் மாணவர் எண்ணிக்கை 13 அதிகரித்தது. அவ்வாண்டு வன வில்லியம் அட்லி அவர்கள் இலங்கை வந்து வன ஜோசப் நைட்டுடன் செமினரியின் கல்வி பணியில் இணைந்து கொண்டார். 1825 செமினரியின் பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டார். 1826 மாணவர் எண்ணிக்கை 30 அதிகரித்தது. 1839 வன வில்லியம் அட்லியின் துணைவியார் மரணமடைந்ததும் அவ்வாண்டே அவர் இங்கிலாந்துக்கு திரும்பிச் சென்று விட்டார். 1841 அவர் இலங்கைக்கு திரும்பி வந்த போதும் பின்னாளில் கல்வி பணிகளில் ஈடுபடவில்லை. இக்கல்லூரி தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு தொகுதி நூல்களுடன் சிறிய நூலகம் ஒன்றும், போர்த்துக்கியருடைய பழைய ஆலயமாக இருந்த ஒரு கட்டடத்தின் ஒரு பகுதியில் இயங்கி வந்தது. பழைய தேவாலயம் 1859 இடிக்கப்பட்டு புதிய ஆலயம் கட்டப்பட்டது. 1862 ஆண்டு வன ராபர்ட் பர்ஹிட்டர் அவர்கள் புனருத்தாரணம் செய்து நூலகத்திற்கென ஒரு பெரிய மண்டபத்தையும் தாழ்வாரத்தையும் அக்கட்டடத்தில் ஒதுக்கினார். இந்நூலகத்தை மேம்படுத்துவதற்காக 1890 ஆண்டு பாடசாலை நூலக குழுவொன்று உருவாக்கப்பட்டது. 1891 தமது கல்வி நிலையத்துக்கு பரி யோவான் கல்லூரி என்று பெயரிட்டனர். 1899 அக்டோபர் 13 பாடசாலையின் பிரதான மண்டப கூரை இடிந்து விழுந்தது. இதனால் பாடசாலை கட்டடம் மீண்டும் சேதமடைய இக்காலகட்டத்தில் அதிபராக இருந்த வன ஜேக்கப் தோம்சன் தனது பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகளிடம் மரங்களையும் கட்டட பொருட்களையும் அன்பளிப்பாக பெற்று கட்டடத்தை மேலும் திருத்தம் செய்தார். இக்காலத்தில் தலைமை ஆசிரியராக இருந்த வன சிசி கெண்டி அவர்கள் நூலகத்திற்கு தனியானதொரு கட்டிடம் அவசியம் என்று உணர்ந்து இதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். இக்கல்லூரியின் தலைமை ஆசிரியர் பதவி வகித்தவரும் இக்கல்லூரியின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவருமான வன சிசி கெண்டி அவர்களின் ஞாபகார்த்தமாக நூலகம் அமைப்பதற்காக 1908 ஆண்டு நிதி குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இக்குழுவின் முயற்சியால் 450 ரூபாய் 55% நிதி சேகரிக்கப்பட்டது. அத்துடன் வன சிசி ஹெண்டி குடும்பத்தினரும் மேலதிகமாக அன்பளிப்புகளை வழங்கினர். 1913 ஆண்டு வன சிசி ஹெண்டி அவர்களின் சகோதரரான கலாநிதி ஜே எம் ஹெண்டி அவர்களால் தனது சொந்த செலவில் கட்டி முடிக்கப்பட்ட ஹெண்டி மெமோரியல் லைப்ரரி கல்லூரி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அத்துடன் 500 அதிகமான நூல்களையும் அவர் தான் வாழ்ந்து வந்த சிங்கப்பூரிலிருந்து ஹென்றி ஞாபகார்த்த நூலகத்திற்கென அனுப்பி வைத்திருந்தார். அன்றாட சமூக வாழ்வின் ஏற்ற இறக்கங்களுடன் ஹென்றி ஞாபகார்த்த நூலகம் தன் தொடர் இருப்புக்காக போராடியே வந்துள்ளது. இந்த நூலகத்தின் காலக்கிரம வளர்ச்சி பற்றிய வரலாற்று குறிப்புகளை அதிகளவில் காண முடியவில்லை. 1980களின் பின்னாளில் போர்ச்சூழல் காரணமாக யாழ்ப்பாண நகரத்தில் மேற்கொள்ளப்பட்ட செல்வீச்சு குண்டுவீச்சு தாக்குதல்களால் பல கட்டடங்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகளின் போது பரிஜோவான் கல்லூரியும் அதன் நூலகமும் பாதிப்படைந்தன என அறிய முடிகின்றது. நூல்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை ஈடு செய்யும் நோக்கில் செப்டம்பர் 1996 430 நூல்களை ஏசியா பவுண்டேஷன் நிறுவனம் அன்பளிப்பாக வழங்கியிருந்தது. 8 ஆண்டுகளாக செயலிழந்திருந்த சிறுவர் நூலக பகுதி 2003 ஜூன் 16 அன்று மீள திறந்து வைக்கப்பட்டது. இவ்வாறான வரலாற்றை கொண்ட நூலகமானது தற்போது சுமார் 20,000 நூல்களை தன்னகத்தை கொண்டு வளர்ச்சி பெற்று காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் 8 பிரதிகளின் வரலாறு, அச்சியந்திரத்தின் அறிமுகம் ஜெர்மனியரான ஜோஹன்னஸ் கூட்டன்பர்க் அவர்களால் 1455 கூட்டன்பர்க் விவிலியத்தின் அச்சுப்பதிப்புடன் ஆரம்பமாகியது. அதற்கு பல 100 வருடங்களுக்கு முன்பிருந்தே எகிப்தியர்கள் நைல் நதி தீரத்தில் பப்பைரஸ் புட்களை கொண்டு பத்திரிகைத்தாள் உற்பத்தி தொழில்நுட்பத்தை கண்டறிந்திருந்தார்கள். சீனர்களும் அச்சுக்கலையை அறிந்து வைத்திருந்தார்கள். இத்தகைய பல நூல்கள் அண்மையில் திபெத்திய மடாலயங்களில் கண்டெடுக்கப்பட்டதை இத்தொடரின் முதல் பதிவில் தெரிவித்திருக்கின்றேன். ஜோஹன்னஸ் கூட்டன்பர்க் பிறப்பதற்கு முன்னரே நாணற் புல்லை காய வைத்து செய்யப்பட்ட தட்டுகள், மட்பாண்டங்கள், ஆட்டுத்தோல், மாட்டுக்கன்று தோல், கற்பலகைகள் என்பவற்றின் வழியாக தென்னாசிய முன்னோர்கள் தமது தகவல்களை அடுத்த தலைமுறையினருக்கு பதிவு செய்து கடத்தி வந்துள்ளார்கள். கருங்கற்பாறைகளற்ற யாழ்ப்பாணத்தில் எமது முன்னோர்களுக்கு கைவரப்பெற்றது பனை ஒலை சுவடிகளாகும். இன்று புத்தக பதிப்பும் விற்பனையும் ஒரு தொழில்துறையாக வளர்ந்துள்ளதைப் போலவே அன்றும் 8 பிரதிகளை உருவாக்குவதும் சந்தைப்படுத்துவதும் ஒரு குடிசை கைத்தொழிலாக வழக்கில் இருந்துள்ளது. தனந்தொழில் வல்லுநர்கள், கொல்லர்கள், தச்சர்கள், ஏடு எழுதுவோர் ஆகியோர் இத்தொழிலின் பங்காளிகளாயிருந்தனர். பனி ஒலிகளை வெட்டி அவற்றின் நார் பிரித்து அளவாக நறுக்கி களங்கமற்ற ஏடுகளாக்கி துளையிட்டு பதப்படுத்தி வழங்கும் பணியை பனந்தொழில் வல்லுநர்கள் மேற்கொண்டனர். இது அக்காலத்தில் லாபகரமான வர்த்தகமாகவும் இருந்துள்ளது. ஏடெழுதும் எழுத்தாணிகளை செய்வதற்கு கொல்லர்கள் பயிற்சி பெற்றிருந்தனர். எழுத்தாணிகளின் கைவினை தரத்திற்கேற்பவும் பயன்படுத்தப்பட்ட உலோகத்திற்கேற்பவும் பல்வேறு விலைகள் எழுத்தாணிகளுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தன. ஒரு முனையில் கத்தியும் இணைக்கப்பட்ட எழுத்தாணிகளின் விலை அதிகமாக இருந்துள்ளன. தச்சு தொழிலாளர்கள் ஏடுகளுக்கான சட்டகங்களை கலை நுணுக்கத்துடன் உருவாக்குவதில் திறமை பெற்றிருந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் 8 பிரதிகளின் தோற்றமும் பயன்பாடும் என்ற தலைப்பில் கலாநிதி எஸ் ஜெபனேசன் அவர்களால் எழுதப்பட்ட விரிவான கட்டுரை ஒன்று யாழ்ப்பாணத்தில் பயன்பாட்டில் இருந்த 8 சுவடி கலாச்சாரம் பற்றி சுவையான பல தகவல்களை எமக்கு வழங்குகின்றது. ஏடு சாத்துதல் என்பது தொகுக்கப்பட்ட 8 சுவடியில் இருந்து ஒருவர் ஓலி ஒன்றை தெரிந்து வாசித்தல் ஆகும். பெரும்பாலும் மகாபாரத 8 பிரதியே ஏடு சாத்துதலுக்கு பயன்படுத்தப்பட்ட சுவடியாகும். உதாரணமாக ஒருவர் தேர்ந்தெடுத்த சுவடியில் பாஞ்சாலி துகிலுரிதல் பற்றிய செய்தி வந்தால் அவருக்கு கெட்ட காலம் என்றும், அர்ஜுனனுடைய பெருவெற்றி பற்றிய செய்தி வந்தால் அவருக்கு நல்ல காலம் வருகின்றது என்றும் நம்பி வந்தார்கள். 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மதமாற்றத்தை மக்களிடையே ஏற்படுத்தவென யாழ்ப்பாணம் வந்த மேலை நாட்டு மிஷனரிகளின் மத தொண்டர்கள் ஓலை சுவடிகளையே தமது மத பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தினார்கள் என்பதை அறிய முடிகின்றது. கிறிஸ்தவ வேதாகமத்தில் உள்ள வசனங்களை ஓலைகளில் எழுதி அவற்றை காவிக்கொண்டு குதிரைகளில் சென்று பொதுமக்களுக்கு விநியோகிக்கும் வழக்கம் அன்றைய யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்துள்ளது. We are now in want of Tamil Testaments for those under our care and are now committing portions of scripture written upon Ola. இந்தியாவில் 1577 அச்சு வடிவில் நூல்கள் வெளிவர தொடங்கிவிட்ட போதிலும் சாமானிய பொதுமக்கள் மத்தியில் அச்சு இயந்திரம் அவ்வேளையில் பிரபல்யம் அடையவில்லை. ஆங்கிலேய காலனித்துவவாதிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய தொடங்கியதும் தாங்கள் மாத்திரம் அச்சு இயந்திரத்தை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். ஆனால் 1835 ஆண்டுதான் அனைத்து மக்களும் அச்சு இயந்திரத்தை பயன்படுத்தி நூல்களை உருவாக்கலாம் என்று அனுமதி வழங்கினார்கள். யாழ்ப்பாணத்தில் அச்சகங்களின் பயன்பாடு தொடர்பான வரலாறு தமிழகத்திலிருந்து சற்றே வேறுபட்டது. இலங்கையை தமது காலனித்துவ பிடிக்குள் கொண்டு வந்த ஆங்கிலேயர்கள் அங்கிருந்த அமெரிக்க மிஷனரிகளின் சமய பணிக்கு ஆதரவாகவே செயற்பட்டு வந்தனர். 1820 அவர்களது கொள்கையில் மாற்றம் ஏற்பட தொடங்கியது. அப்போது தேசாதிபதியாக பதவியேற்று வந்திருந்த எட்வர்ட் பான்ஸ் அவர்களின் நிர்வாக காலத்தில் தான் 1820 கண்டி கொழும்பு தரை போக்குவரத்துக்கான வீதி அமைக்கப்பட்டது. 1821 அம்பேபுஷவிலிருந்து இவர் ஒவ்வொரு மாகாணத்தின் தலைநகரங்களையும் இணைக்க திட்டமிட்டிருந்தார். ஏனோ அவர் அமெரிக்க மிஷனரிகள் தொடர்பாக நல்லெண்ணம் கொண்டிருக்கவில்லை. 1820 யாழ்ப்பாணத்தில் பணியாற்றிய அமெரிக்க மிஷனரிமாருக்கு அவர்களுடைய தாய்நாட்டிலிருந்து ஒரு அச்சு இயந்திரம் வந்து சேர்ந்தது. இதனை கொண்டு வந்தவர் ஜேம்ஸ் கரட் என்ற அமெரிக்க அச்சகர் ஆவார். ஆனால் அமெரிக்க மிஷனரிமார் அச்சகம் ஒன்றை நடத்துவதற்கான அனுமதியை எட்வர்ட் பான்ஸ் வழங்கவில்லை. வேறு வழியின்றி அந்த அச்சு இயந்திரம் நல்லூரில் இருந்த ஆங்கிலேய திருச்சபை தொண்டர்களுக்கு விற்கப்பட்டது. 1834 நிலைமை மாறியது. பிரித்தானிய அரசு அமெரிக்கர்களும் அச்சு இயந்திரத்தை பயன்படுத்த அனுமதி வழங்கியது. அதன் பின்னர் 1834 அமெரிக்க மிஷனரியினர் தமது முதலாவது அச்சகத்தை மானிப்பாயில் நிறுவினார்கள். இதன் நிறுவனர் ஈஸ்மென் மைனர் ஆவார். இதுவே யாழ்ப்பாணத்தில் தோன்றிய முதலாவது அச்சகம் ஆகும். அச்சகம் செயற்பட தொடங்கியதும் ஏடுகள் அச்சுவாகனம் ஏறி நூலின் பிரதிகள் அதிகரித்து தனிப்பிரதியின் விலைகள் குறைவடையலாயின. மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் 1962 வெளியிட்ட 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் என்ற நூலிலே பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். அச்சு புத்தகங்கள் வந்தவுடனே எட்டு சுவடிகள் மறைந்து விடவில்லை. 19ஆம் நூற்றாண்டிலே எட்டு சுவடிகளும் அச்சு புத்தகங்களும் இரண்டுமே வழக்கத்தில் இருந்து வந்தன. பின்னர் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மெல்ல மெல்ல எட்டு சுவடிகள் மறைந்து அச்சு புத்தகங்கள் நிலை பெற்றன. யாழ்ப்பாணத்தில் மக்கள் அதிகமாக பயன்படுத்திய எட்டு பிரதி கந்த புராணம் ஆகும். மகாபாரதம், சோதிட நூல்கள், சித்த வைத்திய நூல்கள், பஞ்சாங்கம் என்பனவற்றையும் எட்டு பிரதிகளாக படித்தும் பாதுகாத்தும் வந்துள்ளனர். ஆனால் அச்சிடப்பெற்ற நூல்கள் ஓலை சுவடிகளை விட மிகவும் குறைந்த விலையிலேயே பலராலும் வாங்கக்கூடியதாக இருந்தது. 1835 ஆண்டிற்கு முன்பு 10 பவுனுக்கு விலைக்கு வாங்கப்பட்ட சதுரகராதி என்ற ஏட்டு சுவடி அச்சுவாகனம் ஏறிய பின்னர் அச்சு புத்தக வடிவில் 2 ரூபாவுக்கு விற்கப்பட்டதாக அறிய முடிகின்றது. கலாநிதி சு ஜெபனேசன் தனது கட்டுரையில் ஓரிடத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணத்திலே ஏட்டு சுவடிகளின் விலை எவ்வாறு இருந்தது என்பதனை இகே இயேசுதாசன் எனும் மதகுரு தாம் எழுதிய ரிபி ஹேண்ட் என்பவரின் வாழ்க்கை வரலாறு எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் தகப்பனார் தம் காலுகளில் இருந்த ஒரு சோடி கடுக்கனை கலற்றி விற்று ஒரு பாரது ஏடு வாங்கி கொடுத்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். திண்ணை பள்ளிக்கூடங்களை நடாத்திய உபாத்தியாயர்களும் ஏட்டு சுவடிகளை உருவாக்கி மாணவர்களுக்கு விற்றதாக தெரிகின்றது. ஏடுகளை உருவாக்குவதும் விற்பதும் சில குடும்பங்களின் பரம்பரை தொழிலாகவும் இருந்தது. ஓர் அறிஞர் பயன்படுத்திய ஏடுகளை அவருடைய அந்தி ஏட்டியின் போது தண்ணீரில் அல்லது கடலில் ஓடவிடுவது மரமாக இருந்தது. மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் ஏட்டு பிரதிகள் சம்பந்தமான விடயத்தில் தமிழகத்தில் சில குடும்பத்தினர் செய்த வேலைகளையும் கவலையுடன் குறிப்பிட்டுள்ளார். புலவர் பரம்பரையில் வந்தவர்கள் எல்லோரும் புலவர் அல்லர். அந்த பரம்பரையில் கல்வி அருமை அறியாத பதர்களும் இருந்தனர். இவர்கள் நூல்களின் பெருமை அறியாமலும் பழுதான அருமை நூல்களை பிரதி எழுதி வைக்காமலும் இருந்தனர். அன்றியும் 18ஆம் பெருக்கில் தம் வீட்டு ஏடுகளை கொண்டு போய் வெள்ளத்தில் போடுகின்ற வழக்கமும் இவர்களிடம் இருந்தது. சிதைந்து போன ஏட்டு சுவடிகளை அவற்றின் அருமை தெரியாமல் அடுப்பில் போட்டு நெருப்பில் இட்டு கொளுத்தியவர்களும் உண்டு. இவ்வாறு அழிந்து போன நூல்கள் பல. அக்காலத்தில் அச்சியந்திரம் இருந்து பழைய நூல்கள் அச்சிடப்பட்டிருந்தால் பல நூல்கள் அழிந்திராமலும் உயிர் பெற்றிருக்கும். மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களின் தமிழக அனுபவத்தில் எழுந்த ஆதங்கம் இன்றைய காலகட்டத்தில் வாழும் ஈழத்தவரின் கதைகளை கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கும் தான் ஏற்படுவதுண்டு. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தமது ஏட்டு பிரதியை மீள எழுதி பாதுகாக்க பெரும் பணச்செலவு ஏற்படும் என்ற நிலையில் பாதுகாக்க தவறியும் இருக்கலாம். ஆனால் அச்சு ஊடகம் வளர்ச்சியடைந்திருக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட தமது நூல்களின் பிரதிகளை யாழ்ப்பாண மாவட்ட பிரதான நூலகங்களில் உள்ள சுவடி காப்பக பிரிவுகளிலோ மின்வருடல் முறையில் பாதுகாத்து ஆவணப்படுத்தி வைக்கும் நூலக இணையத்திலோ லண்டனில் நான் பாதுகாத்து வரும் ஆவண காப்பகத்திலோ தாம் வெளியிடும் நூலின் ஒரு பிரதியை வழங்கி பாதுகாத்து வைக்கும் எண்ணம் இன்றைய எழுத்தாளர்களுக்கோ ஆசிரிய வெளியீட்டாளர்களுக்கோ இல்லையே என்பதே எனது கவலையாகும். யாழ்ப்பாண குடாநாட்டில் நிலவிய மற்றொரு சூழலையும் கலாநிதி எஸ் ஜெபனேசன் குறிப்பிடுகின்றார். மேலை நாட்டு மத தொண்டர்களும் தமிழ் ஏட்டு சுவடிகளை பெற்று படிப்பதிலும் பேணி பாதுகாப்பதிலும் ஆர்வமுடையவர்களாக இருந்தனர். ஆனால் அவர்களுக்கு ஏடுகளை விற்பதற்கு தமிழ் மக்கள் விரும்பவில்லை. வட்டுக்கோட்டையில் பணியாற்றிய டேனியல் புவர் என்ற அமெரிக்க தொண்டர் தாம் கந்த புராண ஏடொன்றினை ஒரு தமிழ் அறிஞரிடமிருந்து பெற்றுக் கொண்டதாகவும் அவரும் அதனை தாம் அவருக்கு விற்றதனை தெரியப்படுத்த வேண்டாம் என கூறியதையும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் மேலை நாட்டு தொண்டர்கள் சிறிது சிறிதாக பல தமிழ் ஏட்டு சுவடிகளை பெற்றுக் கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் பணியாற்றிய மத தொண்டர்கள் தமது அறிவை வளர்த்துக் கொள்ள 1821ஆம் ஆண்டிலேயே ஒரு தமிழ் கழகத்தை நல்லூரில் அமைத்திருந்தனர். இந்த கழகத்தில் கூட்டங்கள் மாதம் 2 முறை நடைபெற்றன. இங்கு ஒரு நூல் நிலையமும் இருந்தது. இந்த நூல் நிலையத்தில் தமிழ் ஏட்டு சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு வந்தனவென தெரிகின்றது. கலாநிதி ஜெபனேசன் மேலும் இது பற்றி குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணத்தில் பணியாற்றிய அமெரிக்க மத தொண்டர்கள் இங்கு காணப்பட்ட ஏட்டு சுவடிகளை ஆராய்ந்து ஒரு சம்பூர்ணமான பட்டியலை வெளியிட்டனர். இந்த பட்டியலில் 137 எட்டுச்சுவடிகளின் பெயர்கள் தரப்பட்டுள்ளன. இந்த நூல் 1839 ஆண்டு வெளியிடப்பட்டதாக தெரிகின்றது. இதனை 1820 ஆண்டு யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்த லீவைஸ் ஸ்போல்டிங் என்ற தொண்டரே தொகுத்து முடித்தார் என தெரிகின்றது. இப்பட்டியலில் குறிப்பிடப்படாத வேறு பல எட்டுச்சுவடிகளும் இங்கிருந்திருக்கலாம். அவற்றை யாரும் தொகுத்து வெளியிட்டதாக தெரியவில்லை. இந்த பட்டியலை பார்க்கின்ற பொழுது எட்டு பிரதிகளை எழுதுகின்றவர்கள் பல பிழைகளை விட்டிருப்பதாக தென்படுகின்றது. அவை பிரதி செய்தவர்களது பிழையா அல்லது அப்பட்டியல்களை தொகுத்த அமெரிக்கர்களது பிழையா என்பது புரியவில்லை. ஆசார கொலை, திரிகடகம், நாகபாசப்படலம், கலிங்கத்துப்பரணி, கும்பகர்ண பல்லம், சம்மதி பிள்ளை திருநாயம், நற்கீரர் சிந்தாமணி, சம்பந்தமூர்த்தி புராணம், உரிச்சுவடி கிய கணக்கு, சமதம், அமரகோசம் அமான என்பவை இதில் காணப்படும் பிழைகளுக்கு உதாரணங்களாகும். சைவ சித்தாந்த சாத்திர நூல்களில் ஒன்றுமே நூலாசிரியருக்கும் கிடைக்கவில்லை. தத்துவ விளக்கம் என ஒரு நூலை குறிப்பிட்டுள்ளார். இது தத்துவ கட்டளையாக இருந்திருக்கலாம். சங்க இலக்கியங்கள் பற்றி ஒரு குறிப்புமே இல்லை. இந்த பட்டியல் யாழ்ப்பாணத்தில் காணப்பட்ட ஏட்டுச்சுவடிகளை அறிந்து கொள்வதற்கு ஓரளவு துணை புரிகின்றது. 1823 தொடங்கப்பட்ட வட்டுக்கோட்டை செமினரி 1855 மூடப்பட்டது. மூடப்படுவதற்காக வட்டுக்கோட்டை அமெரிக்கன் சிலோன் மிஷன் முன்வைத்த காரணம், இந்நிறுவனம் இந்துக்களை மதமாற்றம் செய்து கிறிஸ்தவராக்குவதில் பின்னடைவை கண்டுள்ளது என்பதாகும். இதற்கு அக்காலத்தில் நிலவிய ஆறுமுக நாவலர் அவர்களின் புத்தெழுச்சி இயக்கம் பெருமளவிற்கு காரணமாய் அமைந்ததாகவே ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். வட்டுக்கோட்டை செமினரியில் நீண்ட காலமாக இருந்த எட்டுச்சுவடிச்சாலையே பதிப்பு செம்மல் சீவை தாமோதரம் பிள்ளையை உருவாக்கியதென்று கொள்ளலாம். சீவை தாமோதரம் பிள்ளை 1844 ஆண்டு வட்டுக்கோட்டை செமினரியில் சேர்ந்து 6 வருடங்கள் அறிவியல் துறையில் பயிற்சி பெற்றவர். அதன் பின்னர் 1852 கோப்பாயில் போதனாசக்தி வித்யாசாலையில் ஆசிரியராக சில காலம் பணிபுரிந்தார். அமெரிக்க மிஷனரிமார் படித்து பாதுகாத்து வைத்த எட்டுச்சுவடிகளை தொடர்ந்தும் பாதுகாக்க வேண்டுமென்ற ஆவலை அவரது உள்ளத்தில் தோற்றுவித்தது வட்டுக்கோட்டை செமினரியே. 1857 சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் 2 பட்டதாரிகளாக சீவை தாமோதரம் பிள்ளையும் அவருடைய ஆசிரியர் கரோல் விஸ்வநாத பிள்ளையும் சிறப்பு பெற்றனர். சீவை தா அவர்கள் சென்னையில் மெதடிஸ் மத பிரச்சாரகர் பீட்டர் பெர்சிவல் நடத்திய தினவர்த்தமானியின் ஆசிரியராக பணியாற்றிய பின்னர் புதுக்கோட்டை நீதவானாக பதவியேற்றார். இக்காலகட்டத்தில் தான் அவர் எட்டுச்சுவடிகளை அச்சுவாகனமேற்றி புத்தகங்களுக்கு புதுவாழ்வினை ஏற்படுத்தி கொடுக்க முன்வந்தார். வட்டுக்கோட்டை செமினரி 1855 மூடப்பட்ட போதும் அங்கிருந்த அரிய சுவடிகளின் நூலகம் பாதுகாக்கப்பட்டு பின்னாளில் அதே இடத்தில் 1872 யாழ்ப்பாண கல்லூரி உருவாக்கப்பட்ட வேளையில் கல்லூரி நூலகத்தில் அதற்கான புதிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டது. பின்னாளில் வட்டுக்கோட்டை நூலகம் கல்வியாளர்களால் ஆசியாவின் சிறந்த கல்லூரி நூலகம் என்று போற்ற பெற்றது. இக்கல்லூரி நூலகத்தில் ஆரம்பம் முதல் 1963 வரை திரு கே செல்லையாவும், 1963 முதல் 1974 வரை, அதாவது இலங்கை அரசாங்கம் யாழ்ப்பாண கல்லூரி பட்டதாரி பிரிவையும் கல்லூரி நூலகத்தையும் சுவீகரிக்கும் வரை திரு ஆர் எஸ் தம்பையாவும் இந்நூலகத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்தனர். அதன் பின்னர் இலங்கை பல்கலைக்கழக யாழ்ப்பாண வளாகம் உருவானதன் பின்னர் யாழ்ப்பாண கல்லூரி நூலகம் யாழ்ப்பாண வளாக நூற்சேர்க்கையுடன் கலக்கப்பட்டது. இந்த நிகழ்வுகளை யாழ்ப்பாண கல்லூரியின் உள்வீட்டு பிள்ளையாக இருந்த கலாநிதி எஸ் ஜெபனேசன் அவர்கள் கனத்த உள்ளத்துடன் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். 1974 யாழ்ப்பாண கல்லூரி பட்டதாரி பிரிவு யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகம் அமைப்பதற்காக சுவீகரிக்கப்பட்டது. இந்த நூல் நிலையத்தில் இருந்த அனைத்து நூல்களும் திருநெல்வேலியில் இருந்த பல்கலைக்கழக வளாகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அப்படி எடுத்துச் செல்லப்பட்ட போது வழியில் மாயமாய் மறைந்தவை சில. திரு ஆர் எஸ் தம்பையாவும் யாழ்ப்பாண வளாகத்தின் உத்தியோகத்தரானார். இதன் பின்னர் யாழ்ப்பாண கல்லூரி இயக்குனர் சபை தமது நூல்களை திரும்ப பெறும் முயற்சியில் ஈடுபட்டது. 1974 சுவீகரிப்பு விதியின்படி அசையும் சொத்துக்கள் சுவீகரிக்கப்பட முடியாது என்று அட்டோர்னி ஜெனரல் அறிவித்தார். ஆனாலும் நூல்கள் உடனடியாக வட்டுக்கோட்டைக்கு திரும்பவில்லை. திரு ஆர் எஸ் தம்பையாவின் பதவியை உறுதி செய்ய நேர்முக பரீட்சை நடைபெற்றது. அப்பரீட்சையின் பின் திரு ஆர் எஸ் தம்பையா நிரந்தர நூலகராக நியமனம் செய்யப்படவில்லை. திரு இ முருகவள் நிரந்தர நூலகராக நியமிக்கப்பட்டார். இவருடைய உத்தரவின் பேரில் யாழ்ப்பாண கல்லூரி நூல்கள் திரும்பவும் வட்டுக்கோட்டைக்கு அனுப்பப்பட்டன. 1990 பின்னர் இலங்கையில் உள்நாட்டு போர் உத்வேகம் அடைந்தது. 1991 இலங்கை இராணுவம் வட்டுக்கோட்டையை கைப்பற்றிவிடும் ஆபத்து தென்பட்டது. எமது நூல்கள் வட்டுக்கோட்டையிலிருந்து மானிப்பாய் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. மீண்டும் நூல்களுக்கு இடப்பெயர்வு. வழியில் நூல்கள் மாயமாய் மறைதல். 1994 மானிப்பாயிலிருந்து மீண்டும் வட்டுக்கோட்டைக்கு நூல்கள் வந்து சேர்ந்தன. வழியிலே பல இழப்புகள். ஆசியாவின் மிகச்சிறந்த கல்லூரி நூலகம் தொடர்ந்து செயற்படுகின்றது. ஆனால் இன்று அதன் வரலாறு கண்ணீர் காவியம். தொடரும்.